நாளும் ஒரு நல்லெண்ணம்.
வாழ்க்கையினும் நாணயத்தில் இன்பம் ஒரு பக்கம், துன்பம் மறுபக்கம். இன்பங்களில் மட்டுமே மிதந்த அரசனும் இல்லை, துன்பங்களில் மட்டுமே துடித்த ஆண்டியும் இல்லை. ஒவ்வொரு இன்பத்தின் முடிவிலும் துன்பம் ஒன்று இருக்கும். இதேபோல் ஒவ்வொரு துன்பத்தின் எல்லையிலும் ஓர் இன்பம் பிறக்கும். மனித வாழ்வில் சுகம் துக்கம் இரண்டுமே தேர் சக்கரம் போல் சுற்றி சுற்றி வரும். மனிதர்களது அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் மனமே. இது அடைய முடியாதவற்றின் மீது ஆசை வைத்து அன்றாடம் அலைப்பாகின்றது. ஒன்றை அடைந்துவிட்டால் மலையளவு மகிழ்ச்சி கொள்ளுகின்றது. விரும்பிய ஒன்றை இழந்துவிட்டால் கடலளவு கவலை கொள்ளுகின்றது. எள்ளில் எண்ணெய் இருப்பதால்தான் அது செக்கில் அறைபடுகின்றது. மனதில் ஆசை அளவற்று பிறப்பதால்தான் அது துயரங்களில் அல்லாடுகின்றது. சுகமோ துக்கமோ இரண்டுமே நிலையற்றவை. இன்பம் வரும்போது இதுவும் கடந்து போகும் என்றும், துன்பம் நேரும்போது இதுவும் கடந்து போகும் என்றும் தன்னையே பழக்கிக் கொள்ளும் மனது எப்பொழுதும் மன அமைதியில் வாழும். சுகத்தின் மேல் அமர்ந்துதான் துக்கம் வரும் என்பது நம் முன்னோர் வாக்கு.
ஜூன் 15 வரலாற்றில் என்று. கிமு 763 மெசபொத்தேமியாவின் வரலாற்று காலக்கோட்டை கண்டறிய உதவிய சூரிய கிரகணம் ஒன்றை அசீரியர்கள் பதிவு செய்தார்கள்.
1994 வத்திக்கானும் இஸ்ரேலும் முழு அரசியல் உறவை உருவாக்கின.
2007 உலகின் மிகவும் நீளமான, அதாவது 34 கிலோமீட்டர் நீள தொடருந்து சுரங்கப்பாதை சுவிட்சர்லாந்தில் ஆல்ப்ஸ் மலைக்கு கீழ் அமைக்கப்பட்டது. 2010 உலகக்கோப்பை கால்பந்து போட்டி.
2 ரோமில் நேற்று மாலை ஒரு முக்கியமான தகவலை சொல்லுவதற்காக ஒரு அருள்பணியாளரை அவரது செல்லிட பேசியில் தொடர்பு கொள்ள பகீரத முயற்சி செய்தேன். மனிதர் கிடைக்கவே இல்லை. அவரது தொலைபேசி எண் மாறிவிட்டதோ என்ற சந்தேகத்தில் அடுத்த நாள் காலை மீண்டும் எண்களை சுழற்றினேன். மனிதர் இணைப்பில் வந்தார். "என்ன சாமி, நேற்று எங்க போனீங்க?" என்று கேட்டால் அவர் சர்வசாதாரணமாக, "தொலைக்காட்சியில் கால்பந்து மேட்ச் பார்த்து கொண்டிருந்தேன். விளையாட்டை பார்ப்பதற்கு தொந்தரவாக இருக்குமே என்று நினைச்சு கை தொலைபேசி அறையிலேயே விட்டுவிட்டேன். எங்க துறவு இல்லத்துல ஒரு அறையில பெரிய திரையில நாங்க மேட்ச் பார்த்து கொண்டிருந்தோம்" என்றார். அப்புறம் என்ன, நானும் விடுவதா இல்லை. சொல்ல வேண்டிய தகவலை சொன்ன பின்னர் அன்று விளையாடிய அணிகள் பற்றி சிறிது நேரம் விமர்சனம் செய்து கொண்டிருந்தோம். தென்னாப்பிரிக்க நாட்டின் ஜொகானஸ்பர்கில் நடைபெற்று வரும் இந்த 19வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் விளையாடும் 32 நாடுகளில் ஆசியாவிலிருந்து ஜப்பான், தென்கொரியா, வடகொரியா ஆகிய 3 நாடுகள் மட்டுமே விளையாடுகின்றன. ஆனாலும் நம் நாட்டு அணிகள் விளையாடுகின்றதோ இல்லையோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இரவெல்லாம் விழித்திருந்து இப்போட்டிகளை ரசிப்பது நம் வழக்கமாகிவிட்டது. நாம் அவ்வளவு தூரம் விளையாட்டு பிரியர்களாக இருக்கின்றோம்.
இந்த பிரியம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்றால், இதில் பித்து பிடித்தவர்கள் போல் தெரியும் நமது கேரளக்காரர்கள் மத்தியில் இதுவே வில்லங்கமாக இருப்பதாக தமிழ் பத்திரிகை ஒன்று சொல்லியிருக்கின்றது. எந்த அணி கோப்பையை வெல்லும் என்பதை மையமாக வைத்து கேரளாவில் சூதாட்ட அலை சுனாமியாக சுத்துகின்றதாம். குக்கிராமங்களில் கூட 100,000 ரூபாய் அளவுக்கு சூதாட்டத் தொகையை நிர்ணயித்திருக்கிறார்களாம். இந்த விஷயத்தில் நகரங்களில் கோடிக்கணக்கில் பணம் புரளுகிறதாம். கேரள உளவுத்துறை இதை அப்படியே அரசின் கவனத்திற்கு கொண்டு போயிருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. கேரள மாநிலத்தில் மட்டுமல்ல, ஹாங்காங், மலேசியா போன்ற பகுதிகளிலும் இது மாதிரியான சூதாட்டம் நடக்கின்றதாம். ஹாங்காங்கில் இம்மாதிரி சூதாடுவோரில் பெரும்பாலானோர் 18-க்கும் 25 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள். இந்த விளையாட்டை பார்க்கும் எண்ணத்தில் சிலர் பொய்யாக மருத்துவ விடுப்பு எடுக்கின்றனர். இதுகுறித்து தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று மலேசியாவின் தொழிற்சங்க தலைவரும் எச்சரித்துள்ளார்.
இந்த உலகக்கோப்பையில் விளையாடும் வீரர்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கப் போகின்றார்கள். இப்போட்டியை நடத்தும் நாட்டுக்கும் பில்லியன் கணக்கில் வருமானம் கொட்டப்போகின்றது. இதனை சூதாட்டமாக மாற்றும் தரகர்களும் பணமழையில் குளிக்கப் போகின்றார்கள். இந்த போட்டிகளை ஒளிபரப்புவதன் மூலம் ESPN டிவிக்கு ஒரு மாதத்தில் 150 கோடி ரூபாய் லாபமும் கிடைக்குமாம். ஆனால் வெற்றி யாருக்கென்று சூதாட்டத்தில் ஈடுபடும் கால்பந்து வெறியர்களின் கதி? இந்த கால்பந்து விளையாட்டு பலரை, குறிப்பாக மாதச்சம்பளத்துக்கு வேலை செய்யும் தொழிலாளர் பலரை ஓட்டாண்டி ஆக்கியிருக்கின்றது என்பது கடந்த கால வரலாறு. கால்பந்து வெறியர்கள் இதை உணருவார்களா? இது மட்டுமா?
எந்த அணி வெல்லும் என்று பந்தயம் கட்டுவது ஒரு புறம் இருக்க, எந்த வீரர் அதிக கோல் அடித்து தங்க காலனியை தட்டிச் செல்வார் என்ற போட்டிக்கும் சூடுபிடித்துள்ளதாம். அர்ஜென்டினா வீரர் லியோனல் மெஸ்ஸி, போர்ச்சுகல் வீரர் கிறிஸ்தியானோ ரொனால்டோ, இங்கிலாந்து வீரர் ரூனி ஆகியோர் மீதுதான் அதிக பணம் கட்டப்பட்டுள்ளதாம். அதே சமயம் சீனாவும் கம்போடியாவும் உலகக்கோப்பை சூதாட்டங்களை நசுக்கிவிட்டன.
இந்த ஃபிஃபா உலகக்கோப்பை அமைப்பில் சீனா, அரபு ஐக்கிய குடியரசு, இந்தோனேஷியா, குவைத் போன்ற ஆசிய நாடுகள் ஒரு காலத்தில் உறுப்பினர்களாக இருந்தன. 1950 இந்தியாவும் இதில் அங்கம் வகித்தது. ஆனால் இவ்வமைப்பு வெறுங்காலோடு விளையாடுவதற்கு அனுமதி தராததால் இந்திய அணி இந்த உலகக்கோப்பை போட்டியில் ஒருபோதும் விளையாடியதில்லை. 1930 தொடங்கப்பட்ட இப்போட்டி 4 ஒருமுறை நடைபெற்று வருகின்றது. இந்த 2010 உலகக்கோப்பை கால்பந்து போட்டி கடந்த வெள்ளிக்கிழமை மாலை ஜொகானஸ்பர்கில் 1500 கலைஞர்களின் ஆடல் பாடல்களுடன் தொடங்கியுள்ளது. ஆப்பிரிக்க கண்டத்தில் முதன்முறையாக நடக்கும் இதன் தொடக்க விழாவில் சுமார் 100,000 பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர். வூவூசெலாஸ் எனப்படும் பிளாஸ்டிக் கொம்புகளை வைத்துக்கொண்டு கால்பந்து விளையாட்டு விசிறிகள் எழுப்பும் சப்தம் விளையாடுவோருக்கு கூட அதிகம் தொந்தரவு கொடுப்பதாக ஒரு செய்தியில் வாசித்தோம். அவ்வளவு தூரம் விசிறிகள் தங்களை மறந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள்.
இந்த தொடக்க விழாவில் கலந்து கொண்ட ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் பொதுச் செயலர் பான்கி மூன் பகிர்ந்து கொண்டுள்ள கருத்துக்கள் நம்மை, சிறப்பாக இந்த கால்பந்து விளையாட்டில் பைத்தியமாக இருப்பவர்களை, சிந்திக்க அழைக்கின்றன.
This World Cup 2010 in South Africa is a great moment for African continent, a great pride for South African people and for all African continent. This is the first time ever to be held in African continent. This gives a great sense of hope to many developing countries.
இந்நிகழ்வு ஆப்பிரிக்க கண்டத்திற்கு மாபெரும் தருணமாக இருக்கின்றது. இத்தகைய உலக நிகழ்வை நடத்த இயலாமல் இருக்கும் வளரும் நாடுகளுக்கு நல்லதொரு நம்பிக்கை உணர்வை ஏற்படுத்துகின்றது. இந்த தொடக்க நிகழ்வு ஒப்புரவு, வெற்றி, ஐக்கியம் ஆகியவற்றை கொண்டு வரும் நேரமாகவும் அமைகின்றது. விளையாட்டு வளர்ச்சிக்கும் அரசியல் ஒப்புரவுக்கும் அமைதியை கட்டி எழுப்புவதற்கும் மாபெரும் சாதனமாக இருக்கின்றது. மில்லினிய வளர்ச்சி திட்ட இலக்குகளை 2015 நிறைவேற்றுவதற்கு இது ஐநா குடும்பத்தினருக்கு பெரிய உந்து சக்தியாக இருக்கின்றது.
That was a moment of reconciliation, victory and unity. Sports gives a great tool for development and political reconciliation and peace building. And this is why United Nations General Assembly has adopted the resolution December 2009 strongly supporting the World Cup 2010 and strongly encouraging all the people in the world to participate and support this.
இந்த உலக கோப்பை குறித்து கருத்து தெரிவித்த தென்னாப்பிரிக்க கருப்பின காந்தியான நெல்சன் மண்டேலா, இந்த பூமி பந்தில் மக்களை ஒருங்கிணைக்கும் சக்தியை கொண்ட ஒன்று இருக்கிறது என்றால் அது கால்பந்து விளையாட்டு என்று கூறியிருக்கின்றார். ஐநா மனித உரிமைகள் அவையின் உயர் இயக்குநரும் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் உச்ச நீதிமன்ற குற்றவியல் நடுவரும் தமிழ் இனத்தவருமான நவநீதம் பிள்ளை, பாகுபாட்டையும் நிறவெறியையும் இனவெறியையும் தோற்கடிப்பதற்கு இந்த உலகக்கோப்பை நல்ல வாய்ப்பு என்று சொல்லியிருக்கின்றார்.
ஆப்பிரிக்காவில் முதன்முறையாக நடக்கும் இந்த விளையாட்டுப் போட்டியை ஆப்பிரிக்க உலகக்கோப்பை என்று சொல்லியே பெருமை அடைகின்றார் தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜூமா. 1990 நெல்சன் மண்டேலா நீண்ட சிறைவாசத்திலிருந்து விடுதலையான பின்னர் இப்போதுதான் தென்னாப்பிரிக்காவின் விடுதலை முழுமை பெறுகின்றது. அந்நாளில் தொடங்கிய இனவெறி விடுதலை இப்போது கால்பந்து போட்டியுடன் நிறைவடைகின்றது. இந்த உண்மையான விடுதலைக்காகத்தான் ஒட்டுமொத்த தென்னாப்பிரிக்காவும் கனவு கண்டது என்று இப்போட்டி அமைப்பு தலைவர் டோனி ஜோர்டன் சொன்னார். இனவெறியால் பலகாலம் துண்டாடப்பட்டு புண்பட்டு பொலிவிழந்து கிடந்த ஒரு நாட்டில் நடைபெறும் இந்த போட்டித் தொடர் விளையாட்டு உலகில் மட்டுமல்ல மனிதகுல வரலாற்றிலும் முக்கியமான நிகழ்வாகும்.
இவ்வளவு பெருமையாக கருதப்படும் இந்த போட்டித் தொடரானது மக்கள் மத்தியில் ஒப்புரவு, அரசியல் ஒப்புரவு, வெற்றி, ஒருங்கிணைப்பு, வளர்ச்சி, பாகுபாடும் நிறவெறியும் இனவெறியும் வீழ்தல் போன்றவற்றை கொண்டு வர வேண்டும் என்பதே நல்ல உள்ளங்களின் எதிர்பார்ப்பு. இந்த போட்டி மட்டுமல்ல, எல்லா விளையாட்டுப் போட்டிகளுமே இந்த பண்புகளை வளர்க்க வேண்டும் என்பதே எல்லாரின் விருப்பமும். இவை வளர அன்புள்ளங்களே, நம் ஒவ்வொருவரது பங்கு என்ன?
உம்மான் என்ற குரு தன் சீடர்களிடம், இந்த உலகம் மிக பரந்தது, நீங்கள் எதற்காக இந்த மணி ஓசைக்கும் அலங்காரமான பலவண்ண மேல் அங்கிக்கும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்கள் என்று கேட்டார். இதற்கு ஒரு இந்திய தத்துவ ஞானி பதில் சொல்கின்றார். இந்த பிரபஞ்சம் நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டுமென்று உங்களை படைத்திருக்கின்றது. நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லாமல் இருப்பதுதான் நீங்கள் சார்ந்துள்ள மதத்திற்கு புறம்பானது. கொள்கை, நீதி என்று எதையும் திணித்து கொள்ளாமல் உங்கள் உள் உணர்வுப்படி செயல்படுங்கள். அடுத்தவர் போல் ஆக வேண்டுமென்று முயற்சிக்காதீர்கள். தாமரை மல்லிகையாக முடியுமா என்று கேட்கின்றார். எனவே நாம் ஒவ்வொருவரும் நமது உள் தூண்டுதலின்படி நடந்தாலே விளையாட்டுக்கள் முன்வைக்கும் பண்புகளில் உலகம் சிறந்தோங்க உதவ முடியும்.
உன்னை காக்கும் தேவன் உன்னோடு இருக்கின்றார். உன்னை காக்கும் தேவன் உன்னோடு இருக்கின்றார். நீ கலங்காதே, திகையாதே, உன் தேவன் உன்னோடு இருக்கின்றார். நீ கலங்காதே, திகையாதே, தேவனென்றும் கைவிட மாட்டார். உன்னை காக்கும் தேவன் உன்னோடு இருக்கின்றார். உன்னை காக்கும் தேவன் உன்னோடு இருக்கின்றார்.
அலசல் 2010 உலகக்கோப்பை கால்பந்து இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது உங்கள் வத்திக்கான் வானொலி.